சீன வானொலி நிலையம் 6000 பெறுவாரு ஜன்னல் உலகம் பற்றி மேலதிக அறிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்குள் ஒரு ஜன்னலை திறப்போம்.
வணக்கம் நேயர்களே, ஜன்னல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மணிகண்டன். உலகம் முழுதும் வாழும் தமிழர்களிடையே உரையாடி அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் அமெரிக்காவின் நியூஜெர்சியில் அமைந்துள்ள பெல்லாப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகின்ற திரு நாச்சி நிதி அவர்கள் நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி கற்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்ற அவர் அங்கேயே தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பை முடித்து இப்பொழுது ஒரு தலைசிறந்த ஆராய்ச்சியாளராக அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 10 நாட்கள் நீடிக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக சீனா வருகை புரிந்த அவர் நம்முடைய வானொலிக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் நேர்காணல் இப்பொழுது தொடங்குகிறது. வணக்கம் ஐயா.
வணக்கம்.
உங்களை பற்றிய அறிமுகம் எங்களுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
வணக்கம் நேயர்களே. வணக்கம் மணிகண்டன் அவர்களே. இந்த இன்டர்வியூ இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்தமைக்கு நன்றி. நாங்கள் குடும்பமாக சீன நாட்டிற்கு சுற்றுப்பயணத்திற்கு வந்தோம். ஆனால் என்னை பற்றி அதற்கு முன்பு என்னை பற்றி சிறிது சொல்ல விரும்புகிறேன். நான் இந்தியாவில் மற்றவர்களைப் போல ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பின்னர் என்னுடைய அதாவது இளங்கலை பள்ளி பட்டம் பிஎஸ்சி டெக் என்ற நிறுவனத்தில் பெற்று பின்னர் கணினித்துறையில் ஆர்வம் வந்தது. அதனால் மாஸ்டர்ஸ் டிகிரி என்று சொல்லக்கூடிய எம்இ பெற்றேன். பின்பு அமெரிக்கா சென்று கணினித்துறையில் ஒரு 5 ஆண்டு ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றேன். பட்டம் படிப்பு முடிந்தவுடன் அங்கே உள்ள பெல் கோர் என்ற நிறுவனம், அதாவது பெல் லேப்ஸ் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கிளை, அது கிளையாக பிரிந்து வந்தது. அந்த நிறுவனத்தில் முதலில் சேர்ந்து ஒரு 9 ஆண்டுகள் அங்கே ஆராய்ச்சி செய்தேன். வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்துள்ளேன். கணினியில் மட்டுமில்லாமல் மற்ற கம்யூனிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன், செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி பல பிரிவுகளிலும் ஆராய்ச்சி செய்துள்ளேன். சமீபமாக ஒரு புது சர்ச் என்ஜின் என்று சொல்லக்கூடிய ஒன்று கூட செய்தோம். இப்பொழுது அது முடித்து இப்பொழுது அதாவது மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் என்ற துறையில் சிறிது கவனம் செலுத்தி வருகிறேன்.
வீட்டில் ஜன்னரை திறந்தால் காற்று வரும். சீன வானொலியின் ஜன்னரை திறந்தால் உலக தமிழ் வரும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஜன்னல் நிகழ்ச்சி.
ஐயா, நவீன தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு உலக அளவில் அமெரிக்கா என்பது அமெரிக்காவும் சீனாவும் ஒரு தவிர்க்க முடியாத சக்திகளாக இருந்து வருகின்றன. மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற கைபேசி என்று சொல்லப்படுகிற, செல்ஃபோன்களில் பயன்படுத்தப்படுகிற பல்வேறு விஷயங்களுக்கான அந்த தொடக்க கால முயற்சிகள் அமெரிக்காவிலும் அதன் பின்பு அதனுடைய வளர்ச்சி என்பது சீனாவிலுமாக இருந்திருக்கிறது. இப்படி பார்க்கிற பொழுது இந்த உங்களுடைய நிறுவனத்தின் வழியாக நீங்கள் நவீன தொழில்நுட்பத்தில் என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டு வரீங்க?
நன்றி. இதில் இந்த கேள்விக்கு 2 பகுதி பதில் சொல்ல உண்டேன். ஒன்றாவது, ஒன்று முந்தைய காலத்தில் இந்த மாதிரி நவீன கைபேசி, அதற்கு முதல் இருந்த தொலைபேசி, இது போன்ற வேறு வேறு கணினிகள் ஆகிய வேறு வேறு முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு எங்களுடைய நிறுவனமான பெல் லேப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுக்கு பக்கமாகுது. அதனுடைய பங்களிப்பு அதாவது நம்ம எதையுமே அந்த அளவுக்கு எந்த நிறுவனமும் செய்யவில்லை என்று சொல்லலாம். உதாரணமாக எங்கள் நிறுவனத்தில் 13 பேர் நோபல் பிரைஸ் பெற்றுள்ளார்கள், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி துறைகளில். எங்கள் நிறுவனத்திலிருந்து முதல் முதல் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது. டிரான்சிஸ்டர் என்றால் இப்பொழுது உபயோகப்படுத்தின அத்தனை நவீன எலக்ட்ரானிக்ஸ்லேயும் டிரான்சிஸ்டர் இல்லாதே கிடையாது. அதுபோல் நீங்கள் கணினித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சி லாங்குவேஜு, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சி ப்ளஸ் லாங்குவேஜு, அது மாதிரி பல்வேறு லாங்குவேஜு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். டென்னிஸ் ரிச் அது போன்றவர்கள். நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனாக எடுத்துக்கிட்டாலும், ஐஓஎஸ் ஃபோனாக எடுத்துக்கிட்டா, ஐஃபோனாக எடுத்துக்கிட்டாலும், அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் பேஸ்டு, அது அங்கேருந்து தான் வந்தது. அது போதில் இப்போ நவீன மாடர்ன் நவீன இது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேயே நிறையா ஃபண்டமெண்டல் இது நிறையா அங்கேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேமரா நவீன கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிசிடி கேமரா தான் டிஜிட்டல் கேமராவினுடைய முதல் ஆரிஜன். அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவங்களும் எங்கள் துறையில் எங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து வந்தாங்க. அதை மாதிரி பழைய நிறைய செஞ்சுருக்கிறோம். அது ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி, ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி. அது மாதிரி அப்படி இருந்த நிறுவனத்தில் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்ட்டா, அது பழைய கண்டுபிடிப்புகள், ஆனால் இன்னும் உபயோகமாக இருக்குது. நாளுக்கு நாள் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ புதுசாக என்னென்னா, இது இப்போ எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா சீன நாட்டிலே ஆகட்டும், மற்ற எல்லா நாட்டிலே ஆகட்டும், எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கு எல்லாருமே இந்த மெஷின் லேர்னிங் ஏஐ என்ற துறையை தான் செயற்கை நுண்ணறிவு. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு கருவியை மனிதர் போல் இயக்க செய்வது, அதையே சிந்திக்க செய்யறது, அதையே முடிவெடுத்து வேலை செய்யறது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபாட்டுங்கிறது ஒரு உதாரணம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அதுபோல் வேறு இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா அந்த கேமராவெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா எல்லா பக்கம் இருக்குது. அது உடனே ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண அது யார் எந்த மனிதர்னு சொல்லும், அது யாரோட யார் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லும். அது மாதிரி இப்போ கூகுள் இந்த மாதிரி இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அது கீழே இருக்கிற அந்த சாஃப்ட்வேருங்கிறது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு. அது மாதிரி நிறையா இதில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது மெஷின் லேர்னிங் அந்த இதை உபயோகமாக இருக்கிறது, உபயோகமாக போகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும், அதே மாதிரி இப்போ சமீபத்து இங்கே வந்திருந்தப்போ அந்த செய்தித்தாளை பார்த்தேன், சீன அரசாங்கமும் ரொம்ப அதிகவனம் செலுத்தி கொண்டு உள்ளது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம் என்று நிறைய முயற்சிகள் இங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன, அதே போல் அங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான திசையாக தெரிகிறது ஆராய்ச்சியில். அதுபோல் டேட்டா சயின்ஸ் என்று சொல்வார்கள், அதுவும் போய்கொண்டு இருக்கிறது. அதுபோல் நிறையா இந்த மாதிரி ரொபாட்டிக்ஸ்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இது தான் இப்போது நிறையா போய்கொண்டு இருக்கிறது. அந்த துறைகள் தான் இப்பொழுது முக்கியமான துறைகளாக இருக்கிறது. அதனால் எங்கள் நிறுவனத்திலும் இந்த துறைகளில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்.
நாம் வாழ்கின்ற உலகம் பல்வகை தன்மை வாய்ந்ததாகும். உரையாடல் மூலம் வேறுபட்ட கருத்துக்களை அறிந்து கொள்வோம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஜன்னல்.
ஐயா, உங்களுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா, நீங்கள் இன்றைய ஆராய்ச்சி என்பது உங்களுடைய நிறுவனம் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நிறுவனங்களும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு எதிர்கால சமூகத்தில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ன கேட்டிங்கன்னா, இப்பொழுது ஒரு பொதுவாக வானொலி எடுத்துக்கிட்டால் கூட இங்கே ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு மனித வேலை இருக்குது, மனிதர்களுக்கான வேலைத்திறன் இருக்குது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிற பொழுது அவர்களை போன்றவர்களுக்கான எதிர்காலம் என்னவாக இருக்கும், அது இன்னொரு வகையில் பார்த்தோம்னா மொழி தடைகளை தகர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குகிறது, இதனுடைய சாதக பாதகங்கள் என்னென்ன?
அது ரொம்ப நல்ல கேள்வி ஐயா. ஏதாவது மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்கிறது, புதிய தொழில்நுட்பம் எது வந்தாலும் அதுக்கு எப்பவுமே இரண்டு பகுதி உண்டு, ஒன்று சாதகம் இன்னொன்று பாதகம் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரோபோட்ஸ் எடுத்துக்குங்க, அது சலிப்பில்லாத வேலை செய்யும், மனிதர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் செஞ்ச பிற்பாடு மாற்ற வேண்டியது இருக்கும், அவங்க அடுத்த ஷிஃப்ட் அது மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கருவிகளுக்கு சலிப்பு இல்லாத ரொம்ப துல்லியமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலையை விடாத. அதே போல் இப்போ நான் சொன்னது மாதிரி உதாரணம், நீங்கள் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படி செய்யறதுக்கு, அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெய்டு கூகுள் மாதிரி கம்பெனி எல்லாம் நிறையா ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமையும் இது உபயோகமாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் எடுத்து கூகுள் மாதிரி ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அங்கே போய் போட்டு உடனே எந்த மொழிக்கு மாற்றணும் அப்படின்னா அங்கே போய் நீங்களே எந்த மொழின்னு நீங்களாக இதை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டன் அழுத்தினா உடனே அந்த மொழியில் அந்த டெக்ஸ்ட்டை காமிக்கும். அது ஒன்று, அதாவது அது டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றுறதுக்கு அப்படி. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு நுண்ணியதமாக செஞ்சுருக்குதாங்கிறது கேள்விக்குறி தான். இன்னும் எவ்வளவு தான் இருந்தாலும் இன்னும் அந்தளவுக்கு பக்குவம் அது கிடையாது.
அந்த மொழியின் நுட்பத்தை 100க்கு 100 முழுமையாக வெளிப்படுத்தலை,
வெளிப்படுத்து அவ்வளவு எளிதும் இல்லை. ஏன்னா உதாரணமாக தமிழ் மொழி எடுத்துக்குங்க, சீன மொழி எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற நுண்ணியமான கருத்துக்கள், அதில் உள்ளடக்கிய உள்நோக்கிய கருத்துக்கள், உவமைகள், இது போன்ற இதெல்லாம் அது உடனே இந்த மாதிரி புது இதெல்லாம் செய்யுமாங்கிறது இன்னும் கேள்விக்குறி தான். அது அதுக்குத்தான் மனிதர்கள் தேவைப்படும், அது இல்லாத இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் எளிமையான வாக்கியம் சொன்னீங்க, எளிமையான இதுன்னா அது செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய, அது இன்ஸ்டன்டேனியஸாக செஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிறிது தாக்கம் இருக்கும். அதுதான் என்னுடைய யூகம் இதை பற்றி.
சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் நாச்சி கே நிதி அவர்களுடன் நாம் கலந்துரையாடினோம். அவருடைய நேர்காணல் அடுத்த வாரமும் இடம்பெறுகிறது, மறக்காமல் கேட்டு ரசியுங்கள்.
ஜன்னல் நிகழ்ச்சியில் பாழ்வகை சிந்தனைகள் ஊற்றிருக்கும், பாழ்வகை அம்சங்கள் நிறைந்தவை. எதில் உங்கள் பங்கெடுப்பையும் எதிர்பார்க்கின்றோம். நான் உங்களுடைய நண்பர் வாணி. அடுத்த சின்ன நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.